மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம், ஏசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம், ஏசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலையை மீட்பை கொடுத்தார். அந்த மீட்பின் பயணம் அன்றோடு முடிந்து விடவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில் அந்த கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி அதை பெறுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றும் அந்த மீட்பை விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலை உட்கொள்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் வழங்குகிற அந்த மீட்பை விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்களா என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, வார்த்தை மனு உரு ஆனார் என்று சொல்லி நாம் யோவான செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம். கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மனிதனாக இவ்வுலகிற்கு வந்தார். அந்த மனித அடையாளத்தை வெளிப்படுத்துகிற இந்த திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெறுகிற நாம் கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அதன்படி வாழும் பொழுதுதான் நாம் உட்கொள்கிற இயேசு கிறிஸ்தனுடைய இந்த திரு உடலும் திரு இரத்தமும் நமக்கு மீட்பை அளிக்கும். சிந்தித்து பார்ப்போம், இந்த நல்ல நாளிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோமா? தினந்தோறும் அதனுடைய வாழ்வாக மாற்றி இருக்கிறோமா? உண்மையான கிறிஸ்தவர்களாக அர்த்தமுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த பெருவிழா நாளிலே நம்மையை முழுவதுமாக இயேசு கிறிஸ்தனுடைய திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் ஒப்படைத்து அர்ப்பணித்து சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவதியுறக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே திருப்பள்ளியில் அவர்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவருக்கே கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிறக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே நோயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் துயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே
ஜெபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரியருடையாலத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு வேட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்
ஆமே முதல் வாசகம் ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு 24 இறை வார்த்தைகள் 3-8 முடிய அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர்க்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன், நான் உன் பணியாள், உம்மடியாளின் மகன். என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீ. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும்போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12-16, மீண்டும் 22-26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என்ன உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறைவார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாதமான ஒரு நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் கொரோனாவினுடைய ஒரு வலி வேதனை ஒருபுறம் இருந்தாலும், அதே போல் முடக்கப்பட்டிருக்கிற சூழல் ஒருபுறம் நம்மை முடக்கி வைத்திருந்தாலும், நம்மளுடைய மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது. நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து மகிழ்ந்து உறவுகளோட மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த முடக்கமான சூழல் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற மனநிலை, இந்த மாதிரி நேரத்தில் மனம் உடைந்து போய்விடாமல் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் பலப்படுத்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டுமாக அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி விழா கூட அதுக்காகத்தான் அந்த அழைப்பை கொடுக்கிற ஒரு அருமையான விழாவாக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு உணவாக விட்டு சென்ற அந்த அபிஷேகமான விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருவுடல் திரு இரத்தம் என்கிற இந்த கான்செப்ட் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பிக்கை வழிபாட்டு முறையானது பல விதத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அது எப்படி தான் அது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டாலும் திருவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த பாடத்தின் அடிப்படையிலே நம்ம இந்த திருவுடல் திரு இரத்தத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் இன்னும் அதிகம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கடந்து வர ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். திருச்சபை நம்மை அழைக்கிறது. இந்த திருவுடல் திரு இரத்தம், இதை எதுக்கு இயேசு இப்படி செய்யணும்? நிறைய பேர் இதை இயேசு இப்படி சொன்ன உடனேயும் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க இயேசு மேலே. ஏன்னா உன் உடம்பையும் உன்னுடைய ரத்தத்தையும் குடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன காட்டு முறாண்டியா என்று கேட்டு அவரோடு சீடத்துவத்தில் இணைஞ்சிருந்த நிறைய பேர் என்ன செய்தாங்க, இயேசுவை உதறி தள்ளிட்டு ஓடி போயிட்டாங்க. இவனுக்கு புத்தி கெட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்தது. நம்ம பைபிளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலில் ஏன் இயேசுக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? அப்போது இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை முறை, இயேசுவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆவியானவருடைய வழிநடத்துதலால் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எதையும் தானாக செய்யவில்லை. தந்தை எதையெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் அவர் செய்தார். அப்படி அவர் செய்த முக்கியமான காரியங்களில் வரக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த ரா உணவு. அவர் ரா உணவின் போது ஆண்டவர் என்ன செய்தார், இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக அவர் மாற்றி கொடுக்கிறார் என்கிற ஒரு அற்புதம். அதைத்தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த நற்செய்தியினுடைய ஆழத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த காரியத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இது ஒரு பாஸ்கா மறை நிகழ்வு. அவங்களுக்கு வந்து இது ஒரு பாஸ்கா. பாஸ்கா என்ன சொன்னால் நம்ம கடத்தல், நமக்கு தெரியும் இதெல்லாம் வார்த்தை, நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாஸ்கா என்பது ஒரு சில புரிதல்களை உள்வைத்திருந்த செங்கடலை கடந்த ஒரு நிகழ்வு. செங்கடலை வந்து பார்வோனனுடைய மன்னனுடைய கையிலிருந்து கடவுள் தப்புவிக்க செய்தார். அதை கொண்டாடினாங்க. அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் விடுதலை தேசத்துக்கு அவங்கள கடத்தி கூட்டிகிட்டு வந்தார். இப்போ இது பாருங்கள், நிறைய கடத்தல் இதில் இருக்கிறது. இது கடத்தல் விழான்னு அவங்க கொண்டாடினா, பாஸ் ஓவர் அப்படின்னு கொண்டாடினாங்க. அதாவது அவங்க பாஸ்கா அப்படின்னு மாற்றி நம்ம சொல்கிறோம், பாஸ்கா அப்படின்னு. அப்போது இந்த கடத்தல் என்பது கடவுள் கொடுத்த சில அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் கடவுள் இந்த மனுக்குலத்தை கடத்தி அழைத்து வர விரும்பிய காரியம் வேறொன்று. அதைத்தான் நம்ம இன்று இயேசு சுவாமி நமக்கு புரிய வைக்கிறார். இந்த பாஸ்கா விழாவில் கொண்டு வந்து ஏன் இதை அவர் தனியாக செய்திருக்கலாம், அப்படி செய்ய விரும்பியிருந்தார். ஏன் இந்த பாஸ்காவுக்காக காத்திருந்தார், இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் அப்படிங்கிறாரு. இதுதான் நிறைவனுடைய நாள் வேற, அதுக்கப்புறம் அவர் பாடுபட போகிறாரு. அப்போ இயேசு ஏன் இந்த கிளைமேக்ஸுக்காக காத்திருந்தார், இதுதான் அவருடைய பணியினுடைய கிளைமேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் பாடுகள், அதுக்கப்புறம் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கும் போது, இரையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அப்போ இரையாட்சி எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார், கல்வாரிக்கு போனார், சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் எப்போ குடித்தார், ஒருவேளை வானத்தில் போய் தந்தையோடு சேர்ந்து குடிச்சிருப்பாரோ அப்படின்னு ஒருவேளை நமக்கு யோசிக்கலாம். பாருங்கள், யோவான் நற்செய்தியாளர் அதற்கு ஒரு அடிக்கோடிட்டு நமக்கு காட்டுறார். யோவான் நற்செய்தியாளர் தான் இயேசுவினுடைய சிலுவை சாவை நேரடியாக பார்த்துட்டு இருந்தவர். அவர் தன்னுடைய நற்செய்தியில் எழுதுகிறாரு, அவர்கள் எல்லா நற்செய்தியிலையும் அந்த இது இருக்குது, ஆனால் யோவான் நற்செய்தியில் தான் தெளிவாக இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த புளித்த திராட்சை ரசத்தை எடுத்து அவருடைய வாயில் வைக்கிறாங்க. வைக்கிற போது அதை குடித்த பின் அப்படின்னு இருக்குது யோவான் நற்செய்தியில், அதை குடித்த பின் அவர் தலை சாய்த்து அவர் என்ன செய்கிறார், உறக்க கத்தி உயிர் விட்டார்னு. பாருங்கள், இதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்பிய ஒரு அழுத்தமான செய்தியினுடைய ஆழம். இப்போ இந்த நற்செய்தியை மார்க்கு எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை. ஆனால் இதற்கான வெளிச்சத்தை யோவானிடமிருந்து தான் நம்ம பெறுகிறோம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில் தான். அப்போ இரையாட்சி எங்கே வருது, ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்பிய செய்தி கல்வாரி மலையில் அவருடைய உடலும் இரத்தமும் இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற போது அது ஒரு. அப்போ இயேசு ஏன் இந்த காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார், இதை ஏன் கொண்டு போய் ஒரு அப்பத்திலையும் ரசத்திலையும் வைக்கிறார், இதனுடைய கல்வாரி பலியினுடைய அந்த உடன்பாடு என்ன, இது உடன்படிக்கையினுடைய அழுத்தம், உடன்படிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு புதிய உடன்படிக்கையை கடவுள் செய்கிறார். நம்ம இறைவாக்கினர்கள் நூலில் எரேமியாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்க, புதிய உடன்படிக்கையை உங்களோடு செய்வேன், ஐ வில் மேக் அ நியூ கவர்னன்ட் வித் யூ அப்படின்னு இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அப்போ மக்களுக்கு புரியல, இது என்ன புதிய உடன்படிக்கைனா என்னான்னு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் செய்ய முற்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. அது மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம், நம்மளுடைய அறிவுகளில் எட்ட பார்க்க முடியாது. மூவரு தேவனினுடைய நிலையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அகுஸ்தினார் கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரினிட்டியை பற்றி யோசிச்சாரா, மூவரு தேவன் எப்படி செயல்படுறாருன்னு. அப்போ ஒரு குழந்தை அந்த கதையை கேட்டிருப்பீங்க நீங்கள், தண்ணியை கொண்டு போய் கடல் தண்ணியெல்லாம் கையில் கொண்டு போய் ஒரு குழியில் ஊற்றுது. அப்போது அவர் கேட்குறாரு, என்னப்பா செய்கிற, இந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இந்த குழியில் வைக்கிறேன். அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், நீ என்ன மூளை இல்லாதவனா இவ்வளோ பெரிய கடல் துணோண்டு குழி வைக்க முடியுமா. அப்போ அந்த குழந்தை சொன்னிச்சான், நீ யோசிக்கிறது அப்படித்தான் அப்படின்னு மறைஞ்சிருச்சான். அப்போ பாருங்கள், ட்ரினிட்டி எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மூவரு தேவனுடைய நிலை இருக்கிறதோ, அதே போல் இந்த திருவுடல் திருரத்தத்தினுடைய அழுத்தமான ஒரு சிந்தனையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமாக இருக்கிறது. இது நம்பிக்கை, அவ்வளோதான். திருப்பலி நிறைவேற்றுகிற போது ஆண்டவருடைய திருவுடலை எடுத்து நம்ம கரங்களில் வைத்து சொல்லும்போது, இது ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது என்கிற நம்பிக்கை அதை மாற்றுகிறது. கடவுள் ஏன் அதை நம்ம கண்ணு முன்னாடி அதை உடலாக மாற்றி கொடுக்கல, நம்மளால் சாப்பிட முடியாது. நாங்கள் இதில் வேளாங்கண்ணியில் ஒரு மாத ரெட்ரீட் நாங்கள் நடத்தினோம், எங்களுக்கு நடத்தப்பட்டது. நாங்கள் தியாகொன் பட்டம் வாங்கி இருந்தப்போ ஒரு மாத கால தியானம் எங்களுக்கு, 1 month ரெட்ரீட், அது இக்னேஷியன் ரெட்ரீட். அதை நடத்தின தந்தை என்ன செய்தார், கடைசியில் பாஸ்கா விழாவை எங்களோட கொண்டாட எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ அதில் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை அதே மாதிரியே அவர் சமைச்சு, ஒரு கால்கள் முறிக்காமல் நம்ம வீட்டில் வெட்டி வெட்டி சமைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே படுத்துருக்கும் தட்டில், அப்படியே சமைச்சு கொண்டு வந்து வச்சு அந்த பாஸ்காவிழாவினுடைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அதை சாப்பிடணும். அதை சாப்பிடும்போது ஏன்னா அது முழுசாக இருக்கிறதுனால சரியாக வேகலை. அப்போ அந்த உடலை வந்து எங்களால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மீட்டை வந்து சாப்பிட முடியல. சில நாங்களாம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், அப்படிப்பட்ட நிலை இருக்கிற நம்மளால் சாப்பிட முடியாத ஒரு நிலை. இப்போ இயேசுவினுடைய உடல் அப்படியே மாறிச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா? அப்போ இயேசு தாழ்ச்சியோடு கூட அந்த அப்பத்துக்குள்ளே தன்னை வைத்திருக்கிறார். தாழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம்தான் நற்கருணையினுடைய பலியினுடைய அடையாளம். அந்த தாழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம் யாருக்கிட்ட தாழ்ச்சியாக இருக்கிறாரு? கடவுள்கிட்ட, தந்தைகிட்ட இருக்கிறாரா அப்படின்னா திரு அவைக்கு. திரு அவையை அவர் தான் உருவாக்குனார். அந்த திரு அவை நமக்கு கற்பிக்கிற ஒரு சத்தியம் இந்த திருப்பலி. திரு அவை என்கிட்ட ஆசை, ஒரு குருவா என்னை வச்சு கேட்குது, நீ இந்த பலி ஒப்பு கொடு. திரு அவையினுடைய படிப்பினை கேட்ப நீ இந்த பலி ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த பலியை நான் திரு அவை கற்பிக்கிற விதமாய் நான் செயல்படுத்துகிற போது கடவுள் என்ன செய்கிறாரு? திரு அவைக்கு முன்பாக அவரும் தாழ்ச்சியோடு அந்த இடத்துல இருக்கிறார். அவர் தன் பெருமையை காட்ட விரும்புவதில்லை, தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல அவர் காட்டுறதில்லை. அப்போ இந்த திருவுடல் திரு ரத்தத்தினுடைய அழுத்தம் ஆழம் என்ன? நான் ஒரு முறை எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாங்கள் எப்போதும் பூசை வைப்போம், ப்ரேயர் நடத்துகிற இடத்துல திருப்பலி வச்சுட்டு நாங்கள் நற்கருணை ஆராதனையை நடத்துவோம். திருப்பலி வைக்கும்போது எந்த ஒரு சலனமோ ஒரு சத்தமோ இருக்காது. திருப்பலி வைக்கும்போது எல்லாம் நார்மலாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஆராதனை எடுத்து வச்சு நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேர் ஆவியால் தொடப்பட்டு அவங்கள தீமையினுடைய காரியங்கள் வெளிப்படும். அவங்க கத்துவாங்க, கீழே விழுவாங்க, ஹீலிங் நடக்கும். அப்போ கடவுள்கிட்ட நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதே நற்கருணைத்தான் பூசையில் நாங்கள் வைக்கிறோம், அதே நற்கருணையை நாங்கள் அந்த நபர்களுக்கு கொடுக்கும்போது அந்த நபர்கள் நல்லா இருக்கிறாங்க, அது ஆண்டவருடைய உடலை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனால் இதே நற்கருணையை நாங்கள் எடுத்து வச்சு துதிக்கும் போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில பேர் கீழே விழுவுறாங்க, கத்துறாங்க, விடுதலை நடக்குது, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத பார்க்குறோமே. அப்போ இந்த நற்கருணைக்கு அற்புதம் இருக்கிறது, அப்போ பூசையில் இருக்கிற நற்கருணைக்கு அற்புதம் இல்லையோ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தில் கேட்டப்போ கடவுள் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா அது நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் பாருங்களேன். அப்போ சொல்கிறாரு, மாஸ் இஸ் அன் ஹையஸ்ட் ஆர்டர். திருப்பலி என்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு ஆர்டர், அதை ஒரு அடையாளம், அது ஒரு ஒரு பலி. அப்போ அந்த பலியில் வந்து எல்லாரும் அந்த ஆர்டருக்குள்ளே நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் கடவுளும் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல ஆவிக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார். நான் கூட ஆவிக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய ஆராதனையில் வந்து அந்த ஆர்டர் இல்லை, அதனால் எல்லாருக்கும் விடுதலையை நாங்கள் கொடுக்குறோம். ஒருவேளை அந்த இடத்துல விடுதலையினுடைய ஆவி கடந்து போனார் அப்படின்னா எல்லாரும் கத்த ஆரம்பிப்பாங்க, அந்த ஹையஸ்ட் ஆர்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ ஒரு நாட்டினுடைய தேசிய கீதம் பாடுறாங்கன்னா எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்கணும், விரும்புறியோ விரும்பலையோ எந்திரிச்சு நிற்கணும், இல்லாட்டினா இட் இஸ் அ பெரிய இது ஒரு பெரிய ஒரு தேச துரோகம் ஆகிடும். அதே போல தான் கடவுளும் பாருங்க, அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகமான நேரமாக இந்த திருப்பலி இருக்கிறது. ஏன்னா அதில் திருவுடல் திரு ரத்தம் பகிரப்படுகிறது. இயேசுவுக்கு தந்தை கொடுக்குற ஒரு மதிப்பளிக்கிறார் அந்த இடத்துல. அந்த இடத்துல தூயாவி அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. மகனுக்கு தந்தை கொடுக்குற மிக உயர்ந்த மதிப்பை திருப்பலியில் நம்ம பார்க்குறோம். இந்த திருப்பலியினுடைய திருவுடல் திரு ரத்தம் அந்த கான்செப்ட் எங்கேருந்து வருது? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், முதல் வாசகம் அதில் அதை தொட்டு தான் இருக்கிற விடுதலை பயண நூலில் பார்க்குறோம். 12:13 ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த ரத்தத்தை அவங்க தடவி அடையாளமாக வைக்கிறாங்க. அப்போவே ஆரம்பிச்சிருச்சு இந்த கான்செப்ட் ஆஃப் பிளட். விடுதலை பயணம் 24:8 பார்க்குறோம், மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, அப்புறம் அதை வந்து உடன்படிக்கை பீடத்தின் மேலே தெளிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படிங்கிறார். கான்செப்டை நீங்கள் பார்க்கணும், உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ ஏன் ரத்தம் தெளிக்கப்படுது? இந்த ரத்தத்தினால் உங்களுக்கு மீட்பு உண்டு. அதனுடைய அடையாளம் தான் அவங்க என்ன செய்தாங்க, விலங்குகளை பலியிட்டு அந்த ரத்தத்தை என்ன செய்தாங்க, பலி பீடத்தின் மீது தெளித்தாங்க, பலிபொருள்கள் மீது வச்சு கொளுத்துனாங்க, பலி ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்கள் விடுதலை பயணம் 29:12, காளையின் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் விரலால் பூசிய பின் மீதி ரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் மேல் அடித்தளத்தில் ஊற்றிவிடும். அப்போது இந்த ரத்தத்தை எடுத்து தடவுறது, தெளிக்கிறது, ஊற்றுறது, இது எல்லாமே உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருந்தது. அது பழைய காலத்தில் அது ஒரு முறைமையாக இருந்தது. அப்போ இந்த விலங்குகளினுடைய இரத்தம் அந்த முழுமையான நிறைவை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது. எண்ணிக்கையின் உள்ள 35-33 நம்ம பார்க்குறோம், நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீங்க, இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும், நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தினவனின் இரத்தமே ஈடு செய்ய முடியும். பாருங்கள், ஒருத்தர் ரத்தம் சிந்தினாங்கன்னா அந்த ரத்தத்தை மீண்டும் ரத்தத்தினால தான் ஈடு செய்ய முடியும். ஆகவே எபிரேயர் 10:4, ஆம் காளைகள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. கடவுள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், ஆனால் பாவத்தை போக்க முடியாத ஒரு பலியாக அது இருந்தது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இப்போ தான் அந்த கான்செப்ட் வந்து அவங்க வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு. என்னென்னா, இந்த இயேசுவின் இரத்தம் பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பரிசுத்த இரத்தமாக நமக்கு வழங்கப்படுகிறது. அப்போ இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தத்தினுடைய அழுத்தம் எங்கே இருக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டில் அவங்க பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுத்த அந்த விலங்கினுடைய நிலையை மாற்றி கடவுள் என்ன செய்கிறாரு, மிக உயர்ந்த அடைக்கலமாக இருந்த மகனை அவர் அந்த இடத்துல வச்சு அந்த பலிபொருளினுடைய நிலையில் மகனை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்க முயற்சிக்கிறார். நம்மளுடைய ஆபிரகாமினுடைய கதையில் நீங்கள் பார்க்கலாம், ஆபிரகாமிட்ட கேட்குறாரு, உன் மகனை போய் பலி கொடு. அப்போ மகனை கூட்டிகிட்டு அவர் போகும்போது நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், மகனை பலி கொடு. ஆல்ரெடி இந்த காரியத்தை கடவுள் முன் குறித்து காட்டுறார், உன் மகனை கொடு. அவர் மகனை பலி கொடுக்க முன் வர்றார். ஒரு ஆபிரகாம், ஒரு மனுஷனே தன் மகனை கடவுள் கேட்டுட்டாருன்னு பலி கொடுக்க முன் வரும்போது கடவுள் அதைவிட இரக்கம் மிகுந்தவர் அல்லவா? அவர் அந்த நேரத்தில் அதை நிப்பாட்டிட்டாரு. ஆனால் அந்த அடையாளத்தை அவர் எங்கே காட்ட, இதுதான் நடக்க போகுது ஆபிரகாம், நீ புரிந்து கொள், இதைத்தான் நான் செய்ய போகிறேன், என் மகனை நான் கொடுக்க போகிறேன். அப்படி அவர் முன் வெளிப்படுத்தின காரியம் மகனிலே வெளிப்பட்டது. எபிரேயர் 10:20 அதை உறுதி செய்கிறது, அவர் இரத்தம், இயேசுவின் இரத்தம், ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார், இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. பார்த்தீங்களா, அதனால தான் இந்த திருவுடல் திருரத்தம் என்கிற இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஒரு புதிய வழியை திறந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம். இது வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. அதனால தான் இந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழியாக நீங்கள் கடந்து வாங்க. அதனால தான் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் இந்த நற்கருணை அப்படிங்கிறதும் திருவுடல் திருரத்த அபிஷேகம் என்பது மிக அழுத்தமான ஒரு அடையாளமாக பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. 2வது வாசகத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும். கடவுள் என்ன செய்கிறார், ஒரு விருப்ப ஆவணம் எழுதுகிறார். அது எப்போ அது ஒரு அந்த உயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எப்போ அந்த உயில் வந்து செல்லுபடி ஆகும்னா அவர் இறக்கணும், எழுதினவர் இறக்கணும். அப்போ என்ன செய்கிறாரு, மகனை அவர் இறக்க செய்து அந்த உயிலுக்கு, அவர் எழுதின அந்த விருப்ப சாசனத்திற்கு உயிர் தராரு. அப்படி உயிர் கொடுத்தவர் பாருங்கள், முன்னைய உடன்படிக்கை இரத்தம் சிந்தாமல் தொடங்கப்படலை, எல்லாமே இரத்தத்தினால தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உண்மையை ஏசுசாமி வழியாக அவர் என்ன செய்கிறார், நிறைவு செய்கிறாரு. கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்துக்கு முன்னடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார், அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். அப்போ யாரெல்லாம் அந்த இயேசுவோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்க எல்லாம் இந்த பலியில் தொடர்பு கொள்ளணும். அதனால தான் நம்ம திருமுழுக்குங்கிற முதல் அடையாளம், அதை தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நற்கருணைங்கிற அபிஷேகம், அதனுடைய தொடர்பாக வரக்கூடிய பாவ அறிக்கை, பாவம் இருக்கக்கூடாது, அந்த பாவ அறிக்கை செய்து பாருங்கள், இதெல்லாம். அதனால தான் நம்ம கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இந்த அப்பத்தை நம்ம கொடுக்கறதில்லை, ஏன்னா அது என்னென்னு தெரியாமல் அதை வாங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியாது. ஆகவே அதை வாங்கி கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு கேள்வி, வாங்காதவங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய கிருபையை சொல்லி கொடுத்து ஆண்டவருடைய இந்த திருவுடல் திருரத்த அபிஷேகத்துக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு வர்றது நம்மளுடைய விருப்பம். அது அவங்க விரும்பணும், விரும்பாமல் இழுத்துட்டு வர்றதில்லை, கட்டாய மதமாற்றம் அப்படிலாம் இதில் செய்ய முடியாது. அவங்க விரும்பினா தான் கடவுளே இறங்கி வருவார், சும்மா கட்டாயமாக ஒருத்தரை போய் நம்ம போய் மாற்ற முடியாது. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் உட்கொண்டு கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கேள்வி. நாம் உண்மையாகவே அதை அறிந்துதான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த திருவுடல் திருரத்தினுடைய அழுத்தம் ஒரு ஒரு படிப்பினை. இதை வாங்கிக்கிட்டு என்ன, இதை வாங்கிட்டால் நமக்கு எல்லாம் சரியாயிடுமா, உடம்பு சுகம் அடைஞ்சிடுது, எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்திடுவாரா அப்படின்னா இல்லை. அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் நினைக்கும்படியாக இது ஒரு அதிசயமான ஒரு உடல், இது அற்புதமான உடல் என்பது உண்மைதான். இருந்தாலும் அது எப்பொழுது அது அதிசயமாய் மாறுகிறது அப்படின்னா, ஆண்டவர் எதற்காக அந்த உடலை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்? நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மீண்டுமாய் அவர் நம்மீது இரக்கம் காட்டியது போல நம்மளுடைய இரக்கத்தை அடுத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. அப்போ கிறிஸ்துவின் உடலாய் நான் மாறணும், கிறிஸ்துவின் எண்ணமாய் நான் மாறணும். இந்த நற்கருணையை வாங்குகிற பிள்ளைகள் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ஆசை. நம்ம சில நேரத்தில் எங்கள் அருங்குடையில் கிறிஸ்தவர் அல்லாதவர் வாங்கிடுவாங்க, வாங்கின உடனேயும் எல்லோரும் பிடுங்குவாங்க, கொடுங்க அப்படின்னு. இல்லை, சில நேரத்தில் நாங்கள் கொடுத்துருவோம், சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கையிலேருந்து பிடுங்க விரும்புறதில்ல. வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ அப்படி தான், தெரியாமல் நான் வேகமாக நன்மை கொடுத்துட்டே வந்தேன். ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டு நின்னார், ஒரு மொட்டைக்கு கொடுத்தாச்சு, தெரியாமல் வாயில் வச்சுட்டேன். வாயில் வச்ச உடனே அவர் திரும்பி, ஏ இக்கட ராடா, ஈ ஃபாதர்கார் உசுனாடுறான்னு நான் பாருங்கள். அங்கேருந்து 9 மொட்டை தாவி என்கிட்ட ஓடியாந்துருச்சு. அப்புறம் அந்த செக்யூரிட்டியெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருமே கிறிஸ்தவர் அல்லாதவங்க. பாருங்கள், அவங்களாம் ஆசையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் ஆசையாக இருக்கிறோங்கிறத விட அதிகாரத்தோடு இருக்கிறோம். இந்த நற்கருணையை நான் வாங்குறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம, ஏன்னா நான் கிறிஸ்தவன், நான் நன்மை வாங்கிட்டேன், அதனால் யூ ஹாவ் டு கிவ் மீ. அந்த மாதிரிலாம் நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கு, குருக்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த நற்கருணையை வாங்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவனாக இருக்கிறோமாங்கிறத நம்ம பார்த்துட்டு, தகுதி இல்லைனா எந்திரிக்கவே கூடாது, நம்ம உட்காந்திக்கணும். அந்த தகுதியைத்தான் பவுலடியார் பேசுவார் பாருங்களேன். பவுலடியார் சொல்கிற, அவருடைய திருமுகத்தில் சொல்கிற காரியம்தான் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்கிறாரு, நான் இந்த காரியத்தெல்லாம் மற்றவங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிக்கல, நான் ஆண்டவரிடம் இருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட காரியம் எது தெரியுமா? அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானுயர்த்தி நன்றி செலுத்தி, இந்த ரா உணவினுடைய அந்த அற்புதமான வார்த்தைகளை அவர் அழகாய் அப்படியே சொல்லுவார். சொல்லிட்டு சொல்வார், இது மனுஷன்கிட்டேருந்து நான் வாங்கலை, இது ஆண்டவரிடமிருந்து நேரடியாக நாம் பெற்றுக்கொண்டது. அதனால தான் அவர் திருவுடல் திருரத்த காரியத்தை அழுத்தமாய் பேசுவார். அப்போ இயேசுசாமி பவுலடியாருக்கும் இதை உணர்த்தி இருக்கிறாருன்னா, அப்போ இந்த ரா உணவு என்பது ஏதோ சும்மா அடையாளம் இல்லை, மாதத்தில் ஒரு நாள் சும்மா இப்படி பார்த்துட்டு போங்க அப்படி இல்லை, இதை என் நினைவாய் செய்யினா, இதோ ஒவ்வொரு நாளும் இதை நினைவாய் நீ செஞ்சுப்பார். ஆண்டவருடைய அப்போ நினைவாய் செய்கிறதுனா என்ன, நான் இயேசுவாய் மாறுறது. அந்த இயேசுவாய் மாறி நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவாய் நாம் பரிணமிக்கணும். இரக்கம் காட்டுறவங்களுக்கு இரக்கம் காட்டணும். கண்மூடி போகிறதல்ல, இயேசு கண்மூடி போனவர் அல்ல. அப்போ இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியாக வாழ முயற்சிக்கிற அந்த முயற்சிக்கு இந்த திருவுடல் திருரத்தம் உதவி செய்கிறது. சும்மா வாங்கிட்டு அங்கிட்டு போய், நான் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, பூசிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வாயில் என்ன வார்த்தை வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ பூசிக்கு போயிட்டு வந்தால் நீ பேச மாட்டேன், இல்லைன்னா பேசுவேன் அப்படி தானே. அப்போ பாருங்கள், நம்ம இதை ஒரு வழி ஒரு ஒரு சடங்காய் வைத்திருக்கிறோம். நற்கருணையை வாங்கிறது ஒரு சடங்கு, இங்கிட்டு போய் நம்முடைய வாழ்க்கை முறை வேறு. அப்படி அல்ல, மற்றவங்களுக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் நமக்கு கிறிஸ்துவை சார்ந்தவங்களுக்கு அப்படி அல்ல. பாருங்கள், அப்போ நம்ம அடுத்தவர்களுக்காக இறங்குகிற, பரிந்து பேசுகிற, அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது கண்ணில் நம்ம கண்ணில் தண்ணீர் வரக்கூடிய இந்த மனநிலை. ஏன்னா கடவுள் கண்ணில் தண்ணீர் வந்தது. இந்த மனுக்குளம் பாவத்தில் சிக்கி தவித்த பொழுது கடவுள் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு, நான் தான் உன் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தெய்வம் அல்ல நம் தெய்வம். மாறாக அவர் என்ன செய்தார், அவர் கண்ணில் தண்ணீர் வந்தது, அவர் இறங்கி வந்தார். இந்த மனுக்குளத்தை மீட்பதற்காக இறங்கி வந்து திட்டம் போட்டார் பாருங்களேன், அந்த திட்டத்தின்படி செயல்படுத்தினார் பாருங்க. இதுதான் நம்மளுடைய தெய்வத்தின் அழகு. இந்த தெய்வம் நம்மளையும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்படி இருந்தீங்கன்னா, இந்த மகனுக்கு, மகன் வந்து ஏதோ அந்த மீட்பினுடைய திட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரே, என்னோட அந்த இடத்துல உனக்கு இடம் தருவேன். அதான் இயேசுசாமி சொல்லிட்டு போனார், அங்கே பல அறைகள் உண்டு, நான் போய் தயார் செய்கிறேன், அப்போ நீங்களும் நான் வாழ்ந்ததை போல் வாழ்ந்துட்டு வாங்க. நீ சும்மா ஊரை சுற்றிட்டு சும்மா நற்கரணையை வாங்கி வாயில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நோ, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். அதை தான் பவுலடியார் சொல்லுவார், தகுதியான விதத்தில் நீ இதை வாங்கலைன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம்திங் டெரிபிள். அப்போ தான் நிறைய வியாதி வருது, உனக்கு வேதனை வருது அப்படின்னு அழகாக சொல்வார். அப்போ பாருங்கள், ஒரு ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு சபையினுடைய முன்னாள் உலகத் தலைவர் அருள் பணிய பேத்ரோ அருப்பே அப்படிங்கிறவர் வந்து ஜப்பானில் வந்து அந்த நாகசாகியில் குண்டு போட்டாங்க, ஹீரோசிமா நாகசாகியில். அப்போது அவர் ஒரு நவத்துறவை பயிற்சியாளராக இருக்கிறாரு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, அந்த அந்த நவத்துறம் உள்ள ஊருக்கு வெளியில் இருந்ததுனால அது மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கப்படுது, அது இடிபாடுகளுக்கு வந்து தப்பிச்சிக்கிச்சு. அங்கிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடிபாடுகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த நவத்துறவை இல்லத்தை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றி நிறைய பேர் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவர் அவர் சொல்கிற பாருங்க, அணுகுண்டு வீசப்பட்டதற்கு அடுத்த நாளாக கோவிலில் அருள்பணி பேதரை அருப்பே அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். அந்த திருப்பலி நேரத்தில் அவர் அடைந்த வேதனை அனுபவத்தை இவ்விதம் கூறியுள்ளார், எழுதியிருக்கிறார் அவர். எப்படி, நான் திருப்பலி நிகழ்த்திய போது மக்களை நோக்கி திரும்பி நின்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல கரங்களை விரித்தேன். ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என்னை உறைந்து போக செய்தது. எனக்கு முன் காயப்பட்டு கிடந்த அந்த மனுக்குலத்தை, அவர்களை அந்த நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களின் அழிவு சிந்தனைகளை எண்ணிய போது விரிந்த என் கரங்கள் அப்படியே உறைந்து நின்றன. அங்கு படுத்திருந்தவர்கள் என்னை பார்த்து அந்த பார்வை என் உள்ளத்தை துளைத்தது. எங்கிருந்தாகிலும் தங்களுக்கு ஆறுதல் வருமா, முக்கியமாக இந்த பீடத்திலிருந்து ஆறுதல் வருமா என்ற ஏக்கத்தை அவர்கள் பார்வையில் நான் படித்தேன். என் வாழ்வில் மறக்க முடியாத திருப்பலி அது என்று அந்த தலைவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நாகமுராசான் அப்படிங்கிற ஒரு இளம்பெண் பக்கத்தில் வீட்டில் அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கின அந்த அந்த குண்டு வெடித்ததில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாரு. அணுகுண்டின் கதிர்வீச்சால் அந்த இளம்பெண்ணின் உடல் பெருமளவு எரிந்து போய் கொடூரமான வேதனையில் அந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவர் இருந்த நிலையை கண்ட தந்தை அருப்பை அவர்கள் கண்களில் பெருகிய கண்ணீரை அடக்கி கொண்டு அவர் அருகில் முழந்தாட்படையிட்டு அவரது காயங்களுக்கு மருந்துகளிட்ட போது அந்த பெண் தந்தை அருப்பையிடம், சாமி எனக்கு திவ்ய நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். தந்தை தலையை அசைத்தபடி நான் கொண்டு வந்திருந்த நற்கருணையை அந்த பெண்ணுக்கு தந்தார். மிகுந்த பக்தியுடன் நற்கருணையை உட்கொண்ட நாகமுராசான் அவர்கள் சில நிமிடங்களில் இறையடி சேர்ந்தார். பாருங்க, இந்த ஒரு உணர்வு, யார் ஏக்கத்தில் இருக்கிறாங்க, யார் துன்பத்தில் இருக்கிறாங்க, யார் தேவையில் இருக்கிறாங்க, இதுதான் இயேசுவினுடைய பார்வை. இந்த நற்கருணையை உட்கொள்கிற பிள்ளைகள் வெறுமையாய் உட்கொண்டு வெறுமையாய் போனால் அந்த வெறுமையிலிருந்து வெறுமை வரப்போவதில்லை, வேதனை வரப்போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவன் வித்தியாசமாக இருக்கணும். மற்றவர்கள் எல்லாம் இரக்கத்தோடு இருக்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த இரக்கத்தை இழந்து நிற்கிறார்களோ என்கிற ஐயம் நமக்கு வருகிறது. ஏன்னா நிறைய பூசை, நிறைய பலிபொருள், நிறைய வழிபாடு நம்மெல்லாம் செய்கிறோம், நம்மெல்லாம் மீட்கப்பட்ட ஜனம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, நம் தலையிலே பொறுப்பு மிக ஆழமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, நற்கருணை உட்கொண்டு மகிழ்ந்து கிடக்கிற நாம் அதே சமயம் பொறுப்புகளில் நிறைந்திருக்கிறோம் என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய பார்வை மாறணும், நம்முடைய செயல் மாறணும். இந்த மாற்றத்திற்கு உட்பட்டால் ஒழிய கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற முடியாது. ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த திருவுடல் திருரத்தம் மாற்றத்திற்கு உட்படுத்துகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? மாற்றத்திற்கு செல்ல நீ தயாராக இருக்கிறாயா? அதை விலையாக ஆண்டவர் கேட்கிறார். இதுதான் ஆண்டவர் கேட்கிற விலை. ஆண்டவர் பணத்தையோ காசையோ இப்போ நம்மிடத்தில் பொருளையோ கேட்கவில்லை. மாறாக, உன் உள்ளத்தை எனக்கு விலையாய் கொடு. ஆண்டவருக்கு முன்பாக பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு என்ன விலை கொடுக்க போகிறோம்? எதையாவது செய், ஆண்டவர் சொல்கிற இது இதெல்லாம் நீ செய்திருக்கணும்னு ஆண்டவர் கட்டளையிடவில்லை. எதையாவது செய், உன்னுடைய நிலையிலிருந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடு. எவ்வளவு கொடுப்பணும் ஆண்டவர் எழுதி வைக்கலை. நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை பாருங்க, அது 30, 60, 100 அப்படி ஆண்டவரே அந்த இதை கேட்டகரி பிரித்து வச்சிருக்கிறார். உன்னால் முடிந்ததை செய். ஈசல் பூச்சிகள் எல்லாம் ஒரு நாள் பறந்து வந்ததான். அதில் ஒரு ஈசல் பூச்சி பறந்து கொண்டிருந்த போது வானம் இடித்தது. வானம் இடிக்கிற சத்தம் கேட்டு அந்த ஈசல் பூச்சி என்ன செஞ்சிச்சான், தலைகீழாக படுத்துக்கிட்டு கால்களை எல்லாம் ஆட்ட ஆரம்பித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிட்டுக்குருவி அந்த ஈசல் பூச்சியை பார்த்து கேட்டது, என்ன செய்கிறாய்? வானம் இடிந்தது, இன்னும் சிறிது நேரத்தில் வானம் பூமியில் விழப்போகிறது. நான் அந்த பூமி அந்த வானத்தை என் கால்களால் பிடித்து பூமியை காப்பாற்றுகிறேன் என்று சுருக்கி சொன்னது இந்த ஈசல் பூச்சி. இதை கேட்டவுடன் நகைத்தது அந்த சிட்டுக்குருவி. உனக்கு என்ன அறிவற்று போனதா? எவ்வளவு பெரிய வானம், உன் கால்களோ மயிரிழை போன்ற கால்கள், இந்த கால்களால் இவ்வளோ பெரிய வானத்தை உன்னால் பிடிக்க முடியுமா என்று நகைத்து பேசியது. அப்பொழுது இந்த ஈசல் பூச்சி சொன்னதாம், சிட்டுக்குருவியாரே, நீ சொல்வது சரிதான். இவ்வளோ பெரிய வானம், என்னுடைய கால்கள் மயிரிழை போன்ற கால்கள், என்னால் இவ்வளோ பெரிய வானத்தை பிடிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என் கால்களில் விழக்கூடிய சிறு சிறு துகள்களையாவது நான் தாங்கி இந்த பூமிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நன்மைத்தனத்தை செய்ய முயற்சிக்கிறேன். நீ அங்கிருந்து விதண்டவாதம் பேசி கொண்டிருக்காமல் இறங்கி வந்து உன்னால் இயன்றதை செய் என்று சொன்னதாம். என் அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த கதை நமக்கு சொல்லுகிற அழுத்தமான செய்தி நம்மால் எவ்வளவு செய்ய முடிந்தது என்பதல்ல, எதையாவது செய்து ஆண்டவருக்கு மகிமை கொடுங்கள், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்கள், ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை நான் உண்கிற பிள்ளை என்பதை உன் செயல்கள் வெளிப்படுத்தட்டும், உன் இரக்கம் வெளிப்படுத்தட்டும், உன்னுடைய கருணை வெளிப்படுத்தட்டும். அப்பொழுது கடவுள் மாட்சி அடைவார். நீயும் ஒரு நாள் செத்து கீழே விழுகிற பொழுது உன் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி செல்லும். அப்பொழுது வானம் உனக்காய் திறக்கும், ஆண்டவரிடமிருந்து உனக்கு சப்தம் கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த சப்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கூறுவதை கேட்டு செயல்பாட்டுக்குள் செல்வோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
உன்னையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, இறைவா, இறைவா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்விராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழி பொருளாக முதன் முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பழியானவருடைய திருஉடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுகளுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றும் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தொருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்பரோஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னின்று மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தேவரீர் நிறைவை காண செய்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் தோடலும் திறத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். நானே வானிலின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொண்டு மகிழ்ந்து ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதோ இந்த வேளையில் ஆண்டவர் விரும்புகிற அந்த செயல்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவரிடமே நம்ம பலன் கேட்டு மன்றாட வேண்டும். நற்கருணை நாதரே, இதோ நாங்களும் உம்மை போல மாற எங்களுடைய இதயத்தை நீர் உருமாற்றம் அடைய செய்யும். இந்த இதயத்தை போல எங்களுடைய இதயத்தை நீர் மாற்றும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக நாமும் கேட்டு இயேசுவை போல மாற இதோ இந்த வேளையில் மன்றாடுவோம்.
நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே,
நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே.
மாறாத பாசம் வைத்தேன் இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே.
மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே.
ஆண்டவரே, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிக்கிறவர் என்னோடு இணைந்திருப்பார் என்று, நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்று வாக்குமொழிந்தவரே, இதோ நாங்கள் உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தை நம்பிக்கையோடு உட்கொண்டு இதோ உம்மை அரசராக எங்களுடைய உள்ளத்து ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து நீர் எங்களுக்குள்ளே மாற்றங்களை கொடுத்து உமக்குகந்த பாத்திரங்களாக, உமக்குகந்த நல்ல பணியாளர்களாக ஆண்டவரே எங்களை உருமாற்றுவீராக.
தனிந்துருகும் மண்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கனிந்துருகும் மண்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே.
ஆண்டவரே, இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை மற்றொரு துணையாளரை கொடுப்பேன் என்றேன். இதோ நீர் ஒரு துணையாளர், மற்றொரு துணையாளராம் தூய ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன், அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று எங்களுக்கு வாக்குமொழிந்தீரே. அந்த நற்கருணை ஆண்டவர், இதோ நீரே உம்முடைய தூய ஆவியை அனுப்பி எங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவீராக, நாங்கள் உண்மை அறிந்து செயல்பட ஆற்றல் தாரும் ஆண்டவரே.
உடைந்தெந்தன் உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. உடைந்தெந்தன் உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஊனுடல் உம்மால் உணவூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஊனுடல் உம்மால் உணவூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணைநாதரே என்னில் துணையாக வாருமே. இயேசுவே, 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 இயேசுவே,
கருணைநாதரே.
Hallelujah, 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 hallelujah,
hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நற்கருணைநாதரே, எங்களுக்காக திருவுடல் திரு இரத்தத்தில் வெளிப்படுகிறவரே, எங்கள் இதயத்தை உம்முடைய இதயத்தை போல மாற்றுகின்றவரே, நன்றி ஆண்டவரே. ஆமேன் அப்பா. இதோ இந்த அருமையான ஆசீர்வாதமான திருப்பலி வழியாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வார்த்தையாலே பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ உடைந்து கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் மீண்டும் நீர் உருமாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைந்த குடும்பங்களை நீர் மீண்டுமாய் இணைத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய திருவுடல் திருரத்தத்தை அச்சத்தோடும் இதோ ஆண்டவருக்குரிய அன்போடும் கூட பெறுகிற பிள்ளைகள் அதற்குரிய கைமாறை பெறாமல் போகாதபடி நீர் கொள்வதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள முத திருவுடல் திருரத்தம் ஆண்டவரே வெறுமையானது அல்ல, மாறாகாது எங்களுக்குள்ளே சென்று எங்களை மாற்ற வல்லதாயிருக்கிறது, இந்த சமூகத்தை மாற்ற வல்லதாயிருக்கிறது, இந்த பூமியினுடைய முகத்தை மாற்ற வல்லதாயிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த இரத்தம் அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது அப்பா. நோயிலிருந்து விடுதலை, இதோ தீமையிலிருந்து விடுதலை, இன்னும் பொருளாதார கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற உம்முடைய பரிசுத்த இரத்தம், பரிசுத்த திருவுடல் இதோ ஆண்டவரே தொடர்ந்து எங்களை உம்முடைய மாட்சிக்குள் மகிமைக்குள் அழைத்து செல்வதாக. இதோ உம்மிடமிருந்து நன்மைத்தனங்களை பெறுகிற நாங்கள் அதே நன்மைத்தனத்தை மற்றவருக்கும் நாங்கள் கொடுத்து அவர்களையும் வாழ்விக்கிற நல்ல அடையாளங்களாக ஆண்டவரே நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய திருவுடலை பெற்று உண்ணுகிற நாங்கள் வெறுமையாயிராதபடி ஆண்டவரே உமக்கு உகந்திர நல்ல செயல்படுகிற பாத்திரங்களாக எங்களை உயர்த்துவீராக. உமக்கு சாட்சியாய் எங்களை எழுப்புவீராக. ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாய் இதோ உம்முடைய திருவுடல் திருரத்த அபிஷேகத்தை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றமடைவார்களாக. நீதியின் நிமித்தம் அவர்கள் இதோ உம்முடைய சாட்சிகளாய் நிற்பார்களாக. அநீதியை கண்டு அவர்கள் எதிர்த்து நிற்பார்களாக, அநீதியை அருவறுப்பார்களாக, சமூகத்தை வளர்த்தெடுக்க தேவரீர் விரும்புகிற விதமாய் செயல்படுவார்களாக. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நீர் கொடுக்கிற விடுதலைகள், நீர் கொடுக்கிற இரக்கத்தின் செயல்கள் எல்லாம் ஆண்டவரே பொதுவானது, பொது நன்மைக்குரியது அப்பா. அப்பேற்பட்ட அந்த பொது நன்மையை அறிந்து உம்முடைய திருவுடல் திருரத்தினாலே பலப்படுகிற நாங்கள் இந்த சமூகத்தை உமக்கு உகந்த விதமாய் கட்டி எழுப்பி உமக்கு உகந்த நல்ல சாட்சிகளாய் உமக்கு முன் நிற்க எங்களுக்கும் நீர் வாய்ப்பையும் கிருபையும் தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே நாங்கள் இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருஉடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகை உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேர் இன்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவிராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமே.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.
என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, எல்லாம் வாழ்த்து கூறுவே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. உயிர்கள் யாவும் வாழ நல் உலகை படைத்ததால்
உறவு வாழ்வில் வளர நல் உள்ளம் உறைந்ததால், நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால், நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே, கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன், கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.